போற்றுவேன், என் தேவனை பறைசாற்றுவேன், என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன், என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே. காடுமேடு பள்ளமென்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம் குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பள்ளியிலே பக்தியோடு நாம் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இன்று சனிக்கிழமை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். கன்னிமரியால் நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்துரையாளராக இருந்து நாமை தீமைகள் அனைத்திலும் இருந்தும் விடுவித்து நமக்கு புது வாழ்வை தரக்கூடியவளாக, நம்மை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக, விண்ணக அருளை நிலையான மகிழ்ச்சியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவராக, ஒரு பரிந்துரையாளராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலே கன்னிமரியாளுடைய நினைவை நாம் நினைத்து பார்த்து கன்னிமரியாளுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற பரிந்துரை வழியாக இந்த நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இறைவனுக்கு எதிராக நாம் செய்த எல்லா விதமான குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன், நமீதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும் ஆண்டவரே இறைவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறைவனே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மணல் உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் எங்களுடைய வாழ்வின் துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். அறிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 12 21 முடிய. ஆண்டவர் கூறுவது, வேற்றினத்தார் அனைவரும் கிளர்த்தலட்டும், கிளர்ந்தெழுந்து யோசேபாத் பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன். அறிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது, திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள். ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரிது. திரள் திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரினால் பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன, விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சியோனிலிருந்து ஆண்டவர் கர்ஜனை செய்கின்றார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரேலருக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நான் என் திருமலையாகிய சியோனில் குடியிருக்கின்றேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் துயதாயிருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும், யூதாவின் நீரோடைகளெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீருற்று ஒன்று கிளம்பும், அது சித்திமிலுள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும், எகிப்து பால் நிலமாகும். ஏதேம் பாலடைந்து பாலை நிலமாகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள், அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும், எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன், குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகிய நான் சியோனில் குடியிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள்.
நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர்கள் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மை யாளர்களே ஆண்டவரில் களி நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மை யாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மை யாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அதிகம் பேறு பெற்றோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11 வசனங்கள் 27 மற்றும் 28. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசி கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உமை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். இயேசுவோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு முறை ஒரு ஹாஸ்டல் விடுதிக்கு சென்றபோது அந்த விடுதியிலே நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கிருந்த மாணவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு மாணவனுடைய பெற்றோர் வந்திருப்பதாக சொல்லி அந்த விடுதியின் காப்பாளர் அந்த மாணவனிடத்தில் சொல்கிறார். இந்த மாணவன் அதுவரை அமைதியாக இருந்தவன் தன்னுடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவன் செய்து கொண்டிருந்த எல்லா விதமான காரியங்களையும் விட்டுவிட்டு தன்னுடைய மாணவர்களோடு பேசி கொண்டிருந்த நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த எல்லா விதமான செயல்பாடுகளையும் விட்டுவிட்டு அவன் உடனடியாக தன்னுடைய தாய் தந்தையை பார்ப்பதற்காக ஓடுகிறான். ஓடுகிற போது அவன் முகத்திலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை பார்க்க முடிந்தது. காரணம், நம்முடைய வாழ்வில் தாய் தந்தையர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு தாய் தந்தையினுடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக மாறிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லப்படக்கூடிய நபருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்திருப்போம். அவருடைய தாய் எப்படி அந்த மகனை தேற்றக்கூடியவனாக இருக்கிறார் என்பதை நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மகன் மக்கு என்று சொன்னி ஆசிரியர்கள் அவன் பள்ளிக்கு வருவதற்கு தகுதியில்லை என்று சொன்னபோது அந்த தாய் அந்த மகனை தேற்றி உன்னால் முடியும் என்று சொல்லி அந்த மகனை தேற்றி இன்று மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிற அளவிற்கு அந்த மகனை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி தாய்க்கு இருப்பதை நாம் வரலாற்றிலே பல நேரங்களிலே பல இடங்களிலே பல நபர்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாயை பற்றி நாம் பேச வேண்டுமென்றால் பல்வேறு நேரங்களில் பல்வேறு இடங்களில் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்று தாய் தந்தையர்கள் நம்முடைய வாழ்வை பல நேரங்களிலே தொட்டு அவர்கள் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியவர்களாக அல்லது செயல்பாடுகளை மாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே ஒரு விடுதியிலே நான் மாணவர்களோடு பார்த்து கொண்டிருந்த போது அந்த விடுதியின் காப்பாளர் ஒருவர் அந்த மாணவர்களிடத்தில் சொல்கிறார், உங்கள் அம்மா அப்பா எப்படி உங்களை வளர்த்தாங்கன்னு தெரியல, உங்கள் அம்மா அப்பா உங்களை நல்லா வளர்த்துருக்குறாங்க, அதனால தான் நீங்களாம் நல்ல பிள்ளைங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை தேற்றி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. இப்படி பல நேரங்களிலே தாய் தந்தையரை வைத்து நம்மை புகழக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது நம்மை வைத்து தாய் தந்தையரை புகழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் இன்று சமூகத்திலே தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுடைய உறவு என்பதை நாம் மையப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மக்கு அல்லது உதவாக்கரை என்றெல்லாம் சொல்லி திட்டி அவர்களை மட்டம் தட்டக்கூடிய சூழ்நிலையும் நாம் இன்று பார்க்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி பல நேரங்களிலே தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உதவாக்கரை அல்லது நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாய், உன்னால் முடியாது, நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்று நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பல நேரங்களிலே தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காத சில காரியங்களை வற்புறுத்தி அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்று நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது பல நேரங்களிலே பிள்ளைகளை ஒரு விதமான உள்ளார்ந்த டிப்ரெஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு அவர்களை இழுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதனால் பல பிள்ளைகள் பல மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பல நேரங்களிலே தற்கொலைக்கு காரணம் பெற்றோர்களாகத்தான் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பல ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது தங்களுடைய சுயநலத்திற்காக பிள்ளைகளை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது தங்களுடைய வசதியை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தங்களுடைய பிரஸ்டீஜன் சொல்லப்படக்கூடிய செயல்பாடுகளை அவர்கள் சமூகத்திலே காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை கொடுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது பல்வேறு நேரங்களிலே அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒரு விதத்தில் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அவர்களை முன்னேற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒருபுறம் சென்று கொண்டிருந்தாலும் இன்றைய சமூகம் அதே விதத்திலே பிள்ளைகளை மட்டம் தட்டி அல்லது அவர்களால் முடியாது என்று சொல்லி அவர்களை பின்தங்கிய நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தற்கொலைக்கு தூண்டுகிற ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய சமூகத்திலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிரட்டியாவது அல்லது நான் தற்கொலை செய்து கொள்வேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் என்னுடைய சூழ்நிலையை நான் என்னை கஷ்டப்படுத்தி கொள்வேன் என்றெல்லாம் சொல்லி பிள்ளைகளை மிரட்டி அவர்களை துன்பப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் என்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பல நேரங்களிலே இன்று பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது. ஒரு புறத்தில் சமூகத்திலே பிள்ளைகள் பெற்றோரால் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மறுபுறத்திலும் நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் பெற்றோர்களால் மட்டம் தட்டப்பட்டு அவர்கள் அமுங்கி பல நேரங்களிலே தற்கொலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சுற்றி பார்க்கிற போது பல நேரங்களிலே நம்முடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கிறது என்பதை தான் இந்த நச்சீதி வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெண் இயேசுனுடைய தாயை புகழக்கூடியவளாக இருக்கிறார். அந்த கூட்டத்திலே இயேசு பல்வேறு விதமான அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நேற்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் இயேசு ஒரு பேச முடியாத ஒரு நபரை பேசக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இயேசு பல்வேறு விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிற போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண் எழுந்து உம்மை பால் ஊட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய தாய் ஒரு பேறு பெற்றவர் என்று. கன்னிமரியாலும் தன்னுடைய வாழ்விலே பேறு பெற்ற ஒரு நிலையை அடையக்கூடியவராக தான் இருக்கிறார். இதைதான் நம் விவிலியத்திலே பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். எப்படி இயேசுவை கன்னிமரியால் வளர்த்தெடுக்கக்கூடியவளாக இருக்கிறார். இயேசு கன்னிமரியால் ஒரு பேறு பெற்ற பெண்மணி அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படக்கூடிய நிலை இருக்கிறது என்றால், காரணம் எலிசபெத்தை கன்னிமரியால் சந்திக்கின்ற போது நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:42 நாம் பார்க்கிறோம், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர் என்று சொல்லி எலிசபெத்து கன்னிமரியாலை போற்றக்கூடியவராக வாழ்த்தக்கூடியவளாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதேதான் லூக்கா நற்செய்தி 1:35 நாம் வாசிக்கிறோம், தூய ஆவியின் வரங்களால் தூய ஆவியின் வரவாழ் புது வாழ்வை பெறக்கூடிய பெண்மணியாக கன்னிமரியால் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாளுக்கு காட்சி கொடுத்து தூய ஆவி உன்மீது நிழலிடும் என்று சொல்லி கன்னிமரியாலை தூய ஆவியின் ஆற்றலாக ஆலயமாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இப்படி கன்னிமரியால் தன்னுடைய வாழ்வில் பேறு பெற்ற நிலையை அடைந்திருக்கிறார் என்றால், தன்னுடைய வாழ்விலே இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தையும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவளாக இருந்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்விலே பல்வேறுதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். கன்னிமரியால் அவர் பேறு பெற்றவர்களாக இருந்தபோதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிற போதும் பல்வேறுதமான துன்பங்கள் நாம் பார்க்கிறோம். விவிலியத்திலே கன்னிமரியாளுடைய பயணம் இயேசுவோடு உடனிருக்கக்கூடிய ஒரு பயணமாக, இயேசு பிறப்புக்கு முன்பாகவும் சரி இயேசுவின் பிறப்புக்கு பின்பாகவும் சரி கன்னிமரியால் தன்னுடைய வாழ்விலே பல்வேறுமான துன்பங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவின் கன்னிமரியாளுடைய 7 வியாகுலங்களை எல்லாம் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி கன்னிமரியால் தன்னுடைய வாழ்விலே பல்வேறுதமான துன்பங்களையும் வேதனைகளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக பேறு பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கிற போதும் அவர் பெறக்கூடியவளாக இருக்கிறார். கன்னிமரியாலை ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணி என்று சொல்கிறோம் என்றால் 5 விதமான காரியங்களை திருச்சபை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. 1, கன்னிமரியால் ஒரு நல்ல கணவரை பெறக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் விவிலியம் சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1:19 நாம் வாசிக்கிறோம், அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். கன்னிமரியால் பேறு பெற்ற ஒரு கணவரை பெறக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இந்த சமூகம் முடியாது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வை திருமணத்திற்கு முன்பாக கன்னிமரியால் பிள்ளையை கருத்தாங்குகிற போது யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் யோசேப்பு கன்னிமரியாலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கன்னிமரியால் பேறு பெற்றவராக இருக்கிறார். 2வதாக சொல்கிறது, கன்னிமரியாளுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைத்திருக்கிறது, அவர் பேறு பெற்றவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:36 வாசிக்கிறோம், உன் உறவினராகிய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த எலிசபெத்து என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணியை, சக்கிரியா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி நபரை பற்றி விவிலியம் நமக்கு சொல்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 நாம் வாசிக்கின்றோம், இருவரும், அதாவது இந்த எலிசபெத்தும் சக்கிரியாவும் கடவுள் பார்வையில் நேர்மையாளராக இருந்தார்கள். அவர்கள் நேர்மையாளராக விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் என்று சொல்லி விளம்பரம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கன்னிமரியாளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்ததால் கன்னிமரியாலும் பேறு பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் பல்வேறு நேரங்களிலே கன்னிமரியாலை பற்றி நாம் பல்வேறு சிந்தனைகளை எல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கன்னிமரியாளுக்கு ஒரு நல்ல குடும்ப பின்னணி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜோக்கின் அன்னம்மாள் என்கின்ற ஒரு பெற்றோர்களுக்கு கன்னிமரியால் பிறக்கிற போது நல்ல ஒரு குடும்பத்தை கன்னிமரியால் பெறுவதற்காக அவர் பேறு பெற்ற பெண்மணியாக கருதப்படுகிறார். 3வதாக, கன்னிமரியால் பேறு பெற்றவள் காரணம், கன்னிமரியால் தாயாக, நல்ல தாயாக, கடவுளின் தாயாக போற்றப்படக்கூடியவளாக இருக்கிறார். அதுதான் யோவான செய்தி அதிகாரம் 2:3 நாம் வாசிக்கிறோம். 2:3 நாம் வாசிக்கிறோம், கானாவூர் திருமணத்திலே இயேசுவின் தாய் என்று சொல்லி இயேசுவின் தாய் அந்த சீடர்களிடத்திலே பேசுகிற ஒரு நிகழ்வை யோவான செய்தியால் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் தாயாக இருந்து அவர் பேறு பெற்றக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் திருப்பாடல் அதிகாரம் 127:3 நமக்கு சொல்கிறது, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு. கடவுளுடைய கொடையாக கன்னிமரியால் நல்ல தாயாக திகழக்கூடியவராக, கடவுளின் தாயாக திகழக்கூடியவராக, பேர் பெறக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் கன்னிமரியாளுக்கு கிடைத்திருக்கிறது. நான்காவதாக, இயேசுவினுடைய சக்தியையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கன்னிமரியால் பெறக்கூடியவளாக இருக்கிறார். இயேசுனுடைய முதல் புதுமையை நாம் பார்க்கிற போது இயேசு செய்த காணாவூர் புதுமை. இந்த காணாவூர் புதுமையை இயேசு எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் யோவான் செய்தி அதிகாரம் 2:5 நாம் வாசிக்கிறோம், கன்னிமரியால் சீடர்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். இயேசு எனக்கு இன்னும் நேரம் இல்லை வரவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கன்னிமரியாளத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இயேசு, அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுனுடைய மகிமையையும் இயேசுனுடைய அதிகாரத்தையும் இயேசுனுடைய சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக கன்னிமரியால் இருக்கிறார். நான் 5வதாக திருச்சபை நமக்கு சொல்கிறது, கன்னிமரியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் காரணம் எல்லோர் மீதும் அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கன்னிமரியால் எல்லோர் மீதும் அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தான் துன்பத்தில் இருக்கிற போதும் கூட ஒரு கன்னி கருவுற்றிருக்கிறார். அந்த துன்பத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் கூட எலிசபெத்து முதிர்ந்த வயதிலே துன்பப்படுகிறார் என்று கேள்விப்பட்ட உடன் அங்கு சென்று அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். சுயநலத்தோடு வாழவில்லை, மாறாக ஒரு பொதுநலத்தோடு தன்னுடைய எல்லோர் மீதும் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கன்னிமரியால் சிலுவையடியில் இருந்து கடவுளுக்கு இயேசுவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக அங்கு இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். தைரியத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார். கன்னிமரியால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஒரு நல்ல கணவர் வழியாக, பிள்ளை வழியாக, குடும்பம் வழியாக கடவுளுடைய சக்தியை, இயேசுனுடைய சக்தியை, அதிகாரத்தை, மகிமையை வெளிப்படுத்துவதன் வழியாக, எல்லோருக்கும் எல்லாமாக இருந்து பணிவிடை செய்ததன் வழியாக, தைரியத்தை வெளிப்படுத்தியதன் வழியாக கன்னிமரியால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். இதுதான், இதைவிட எல்லாம் சிறந்ததாக இந்த நச்சீதிலே இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகமாக பேறு பெறக்கூடியவராக இருப்பார்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள், கன்னிமரியால் அதை தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, மாறாக அதை செயல்படுத்தக்கூடியவராக, அதற்கு கடைபிடிக்கக்கூடியவராக தன்னுடைய வாழ்விலே அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார். அதுதான் லூக்கா நச்சில் நான் வாசிக்கிறோம், கன்னிமரியால் தன் உள்ளத்தில் அனைத்தையும் நிறுத்தி சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி வாழும்போது நாமும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இறை வார்த்தையை பற்றி நாம் பல்வேறு நேரங்களிலே, பல்வேறு இடங்களிலே, பல்வேறு மறைமுறை வழியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை நாம் கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் கன்னிமரியாளை போல அதை செயல்படுத்தக்கூடியவராக நாம் இருக்கிற போது நாமும் பேறு பெற்ற மனிதர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4:4 நமக்கு சொல்கிறது, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை இணைச்சட்டம் அதிகாரம் 8:3 மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான், பல நேரங்களிலே நாம் அப்பத்தை தேடக்கூடியவர்களாக, அல்லது நம்முடைய வசதிகளை தேடக்கூடியவர்களாக, அல்லது நம்முடைய உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை நாம் தேடக்கூடியவர்களாக நம்முடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிற போது நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நமக்கு இந்த உணவு இருந்தால் போதும், அல்லது உடை இருந்தால் போதும், அல்லது இருப்பிடம் இருந்தால் போதும், எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று பல நேரங்களிலே நாம் வாழ்கிற போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பேறு பெற்றவர்களாக இருந்துவிட முடியாது. ஒரு முறை ஒரு பங்கு தந்தையோடு, என்னுடைய நண்பரோடு பேசி கொண்டிருந்த போது அவர் சொல்கிறார், பங்கிலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர், அவர் எல்லா விதமான காரியங்களையும் அருமையாக அற்புதமாக செய்து கொண்டிருந்தவர், தினமும் திருப்பலிக்கு வருவார். எல்லா விதமான காரியங்களிலும் வழிபாடுகளிலும் பங்கெடுக்கக்கூடியவராக இருப்பார். எல்லா விதமான செயல்பாடுகளையும் தொடர்ந்து ஆற்றி கொண்டிருந்தார். திடீரென்று பார்க்கிற போது அவர் ஆலயத்திற்கு வருவதில்லை. எப்பயாவது ஒரு முறைதான் ஆலயத்தில் வந்து வழிபாடுகளிலே கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இப்படி 2 வருடங்களுக்குள் இவருக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த நபரை அழைத்து இந்த நண்பர் அந்த நபரோடு பேசி கொண்டிருக்கிறாராம். அப்போது அந்த நண்பர் அந்த பங்கில் இருந்த நபர் சொல்கிறாராம், ஃபாதர், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு. அந்த வேலையில் எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் இன்றைக்கி வருமானம் எனக்கு வருது. அதனால் என்னால் கோயிலுக்கு வர முடியல ஃபாதர், என்னால் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் கோயிலுக்கு அடிக்கடி வர முடியல, வழிபாடில் பங்கெடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த நண்பரிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பங்கு தந்தை இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த பங்கு தந்தை என்னுடைய நண்பர் என்னிடத்துல சொல்கிறார், இன்று பல நேரங்களிலே நாம் ஆலயத்திற்கு வருவது ஏதோ வீட்டில் சும்மாக இருக்கிறோம், அல்லது வீட்டிலே எனக்கு வேலை இல்லை, அல்லது வீட்டிலே எனக்கு எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை என்று சொல்லி ஆலயத்திற்கு வரக்கூடிய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் நமக்கு ஆலயம் நமக்கு முக்கியமாக இருக்காது, வழிபாடுகள் நமக்கு முக்கியமாக இருக்காது, நம்முடைய வேலை தான் முக்கியமாக இருக்கும். எனக்கு எப்போது வேலை வருகிறதோ அப்போது நான் ஆலயத்தை மறந்து விடுவேன், ஆலயத்தை மறந்துவிட்டு நான் என்னுடைய வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பங்கு தந்தை தன்னுடைய அனுபவத்தை என்னுடைய நண்பர் சொல்லக்கூடியவராக இருந்தார். பல நேரங்களில் இன்று நாமும் கூட நாம் எதை தேட வேண்டுமோ அதை தேடுவதை விட்டுவிட்டு பல நேரங்களிலே தேவையில்லாத விஷயங்களை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று நாம் கடவுளுடைய வார்த்தையை எப்படி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை எப்படி செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி செய்கிற போது நாம் பேறு பெற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் கன்னிமரியால் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். கன்னிமரியால் தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடியவராக இருந்தால், ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் இயரிங் பட் ஷீ வாஸ் ஒபேயிங் த வேர்ட் ஆஃப் காட். தட்ஸ் வாட் அதை தான் இன்று நச்சீதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்று நாம் நல்ல தாய்மார்களாக, நல்ல பெற்றோர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், அதை நாம் விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். செயல்படுத்துவதற்கு நாம் தயாராக இல்லை. காரணம், நமக்கு கடவுளுடைய வார்த்தையை விட இன்று அப்பங்களும் நம்முடைய உணவு அல்லது நம்முடைய இருப்பிடம் அல்லது உணவு உடை என்று சொல்லி பல நேரங்களில் நம்முடைய வேலைகள் இதுதான் முக்கியமாக மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கன்னிமரியால் அப்படியல்ல, மாறாக கடவுளுடைய வார்த்தைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். நாம் இன்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுகிற போது இறைவன் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்ல தாய்மார்களாக, நல்ல பெற்றோர்களாக குடும்பங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.
நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது.